அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
மகா இரக்கமும் மட்டில்லாத அன்பும் உள்ள எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம். ராஜா ஆண்டவரே, புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கடந்த நாட்களிலெல்லாம் உம்முடைய வேத வசனங்களின் மூலமாய் ஆசீர்வாதம் பெற்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கலங்கி போயிருந்த உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆறுதலுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரமும் நாங்கள் கேட்க போகிற உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதா இருக்க உதவி செய்யும். பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, குழப்பங்களோடு உம்முடைய பாதத்திலே வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை யார் கேட்டாலும் அவர்களோடு நீர் தனிப்பட்ட விதத்திலே தெளிவாய் பேச வேண்டும் என்று தாழ்மையோடு செபிக்கிறோம் ஐயா. இன்னமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்ற வாஞ்சியோடு, துடிப்போடு இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும். வானொலியில் மட்டுமல்ல, தொலைக்காட்சியிலும் இன்டர்நெட்டிலும் பென் டிரைவை கொண்டும் அன்றுவரே எஸ்டி கார்டை கொண்டும் வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். இன்னமும் இந்த நாட்களிலே டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஏற்ற விதமாய் செயல்பட்டு அவருடைய சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டரலும். இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், புது பலன் பெற்று, புது வாழ்வு பெற்று, உமக்குள்ளே கழிகூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நீர் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் அன்பற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். பெற்றோர் எவ்வளவு அன்பு செலுத்தினாலும், உற்றார் உறவினர்கள் எவ்வளவு அன்புள்ளவர்களாக காணப்பட்டாலும், அந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறியாமல் இருக்கிற, குடும்பத்தினரின் அன்பை புரிந்து கொள்ளாத மருமக்கள்மார்க்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இதயத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையான அன்பு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தலும். உம்முடைய அன்பினாலே அந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்காக உம்முடைய சன்னியானத்திலே வருகிறோம். எந்த காரணத்தினாலே சமாதான குறைவுகள் ஏற்பட்டதோ அது எல்லாவற்றையும் சீர் செய்து அற்புதமாய் ஆச்சரியமாய் குடும்பங்களிலே சமாதானத்தை கர்த்தர் ஊற்றியறலும். ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிற வாசனம் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இன்னமும் கல்வி சாலைகளிலே பணி செய்கிற எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அர்ப்பணிப்போடும் ஒருமனப்பாட்டோடும் அந்த வேலை செய்ய கிருபை தாரும். அந்த பள்ளியிலே மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக, பள்ளியின் வளர்ச்சிக்காக செயல்படுகிறவர்களாய் காணப்பட ஒவ்வொரு ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் ஊழிய ஸ்தலங்களிலே காணப்படுகிற கருத்து வேறுபாடுகளுக்காக, பிரிவினைகளுக்காக பாரத்தோடு உம்முடைய சன்னியானத்திலே வருகிறோம். நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை அறிந்தவர்களாக அந்த அன்பையே ஒருவருக்கொருவர் காண்பிக்கவும், ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறவர்களாயும் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனவும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எவ்வளவோ படித்து சிறந்த வேலைகளிலே இருந்தாலும் சரியான வாழ்க்கை துணை கிடைக்காததினாலே திருமண காரியங்கள் பிந்தி போவதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய பாதத்திலே ஜபத்தோடும் கருத்தோடும் அன்றுவரே அந்த தேவையை வைத்து செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் சரியான வழிநடத்தலை தந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள, உண்மையுள்ள, சாட்சியுள்ள வாழ்க்கை துணைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னமும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பலருக்கு அறிமுகம் செய்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷமாய் வித்தியாசமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதுபோல அநேகருக்கு வானொலி பெட்டிகளை வாங்கி கொடுத்து எப்படியாவது எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செயல்படுகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இந்த நாட்களிலேயும் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஏற்ற சிகிச்சை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே எந்த மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டுமோ, எந்த மருத்துவர்களை பார்க்க வேண்டுமோ, சரியானபடி மருத்துவர்களை சந்திக்கவும் ஏற்ற நேரத்திலே பூரண சுகம் பெற்று உமை நன்றியோடு துதித்து உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் திகழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் ஆண்டாயிருக்க கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் வரிசையிலே இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே மார்க் 15:26 வரை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மேலே யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எண்ணிய வண்ணம் அவர் யூதருடைய ராஜாவல்ல. ரோம அதிகாரத்திற்கு எதிராக எந்த ஒரு கலகத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை. இஸ்ரவேலருக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அவர்களோ அவரை புறக்கணித்து விட்டார்கள். வசனங்கள் 27-28 பார்ப்போம் என்றால், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவிற்கு இடதுபுறத்திலே ஒருவரும் வலதுபுறத்திலே ஒருவனுமாக இரண்டு குற்றவாளிகள் அறையப்பட்டார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் இதனாலே நிறைவேறிற்று. இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா 53:12 பார்க்கிறோம். மார்க் 15:29-31 வரை பார்ப்பீர்கள் என்றால், அந்த வழியே கடந்து போனவர்களும், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தூஷித்தார்கள். வழியே போனவர்கள் மட்டுமல்ல, பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் கூட மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்றார்கள். ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான். அவர் தன்னையே மற்றவர்களுக்காக கொடுத்து விட்டார். இதுதான் மீட்பின் மகத்துவமான அடிப்படை. 32-34 வரை பார்ப்பீர்கள் என்றால், நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜா சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று கேலி பேசினார்கள். 6:00 முதல் 9:00 வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9:00 நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படி அவர் சொன்ன வார்த்தைக்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மார்க்கு சிலுவையிலே இயேசு அறையப்பட்ட நிகழ்ச்சியை ஒவ்வொரு குறிப்பிட்ட மணி நேரங்களிலேயும் என்ன நடைபெற்றது என்பதை விவரமாக சொல்கிறார். 3:00 சிலுவையிலே அறையப்பட்டார். 6:00 முதல் 9:00 வரை எங்கும் இருளானது. 12:00 கொதிக்கும் அந்த சூரியன் மூடப்பட்டது. இயேசு கிறிஸ்து 6 மணி நேரங்கள் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 3:00 வெளிச்சம் இருந்தது. 2:00 இருளாயிருந்தது. 3:00 ஆவிக்குரிய இருள் நிறைந்திருந்தது. 3:00 ஆவிக்குரிய ஒளி நிறைந்திருந்தது. 3:00 மனிதன் கேடான காரியங்களை அவருக்கு செய்து கொண்டிருந்தான். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தும் அவரை நிந்தித்தார்கள். முதலாவது இரண்டு குற்றவாளிகளுமே அவ்வாறு செய்தார்கள். அடுத்த 3 மணி நேரங்கள் தேவன் கிரியை செய்தார். இயேசு சிலுவையிலே தொங்கிய முதல் 3 மணி நேரங்கள் மனிதனுடைய கரத்திலே பாடுபட்டுக் கொண்டிருந்தார். இறுதியான 3 மணி நேரங்கள் அவர் மனிதனுக்காக பாடுபட்டார். 3:00 பாவத்தினாலே அவர் மரித்துக் கொண்டிருந்தார். 2:00 உலகத்தின் பாவத்திற்காக அவர் மரித்துக் கொண்டிருந்தார். எனவே வெளியே இருளாகும் பொழுது ஆவிக்குரிய வெளிச்சம் இருந்திருக்கிறது. தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தார். 3:00 எப்படி அவரை அழிக்க முடியுமோ அத்தனையும் செய்தது. 2:00 அவருடைய ஆத்மாவை பாவத்திற்காக அவர் பலியாய் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருந்தார். இறுதியான 3 மணி நேரங்கள் உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னையே கொடுத்தார். இந்த குறிப்பிட்ட வேளையிலேதான் பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். தேவாதி தேவனாலும் மறக்கப்பட்டவராய் காணப்பட்டார். தேவன் இயேசு கிறிஸ்துவிலே உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொண்டிருந்தார். வசனங்கள் 35-36 பார்ப்பீர்கள் என்றால், இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று சொன்னதை கேட்ட சிலர், இவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். ஒருவன் கடற்காளானை காடியிலே தோய்த்து கோலிலே மாட்டி குடிக்க கொடுத்தான். பொருங்கள், எலியா இவனை இறக்க வருகிறானா பார்ப்போம் என்றான். அருமையானவர்களே, 50% இவர் மேசியாவாக இருக்க மாட்டாரா என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்திருக்காதா என்று நீங்கள் நினைக்கலாம். 69:21 நிறைவேறுதலாய் இந்த சம்பவம் இருக்கிறது. 37-38 பாருங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது நடந்தது என்ன? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து போனது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் வேலை செய்யாததினாலே அவர் மரிக்கவில்லை. அவரே தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்நேரத்திலே தேவாலயத்திலே பணி செய்த அநேக ஆசாரியர்கள் திரைச்சீலை மேலிருந்து கீழே கிழிந்ததை கண்ணால் பார்த்திருப்பார்கள். அது மாலை பலி செலுத்தும் நேரம்தான். இதை கண்ட அவருடைய இருதயத்திலே நிச்சயமாய் ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கும். பின்னான நாட்களிலே அநேக ஆசாரியர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் என்ற சத்தியத்தை வேதவசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 6:7, வேதவசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியமாயிருக்கிறது இல்லையா? இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இவர்களிலே சிலர் அந்நாட்களிலே தேவாலயத்திலே பணிவிடை செய்தவர்களாயும் இருக்கலாம் என்று நாம் எண்ண வாய்ப்பிருக்கிறது. திரைச்சேலை கிழிந்தது ஏதோ தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. இயேசு தனது ஜீவனை ஒப்புவித்த அதே நேரத்திலே திரைச்சேலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. எனவேதான் இது குறிப்பாக தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் கூறுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் சரீர பகுதிகள் வேலை செய்யாததினாலே அவர் மரிக்கவில்லை. அவரே தன் ஆவியை ஒப்புவித்தார். ஒருவேளை மரித்து போகும் சிலருக்கு அருகிலே நீங்கள் இருந்து பார்த்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு மரண போராட்டத்தை நீங்கள் கவனிக்கலாம். இறுதியாக ஒருவர் செய்வது அந்த இறுதி மூச்சை எடுக்க முயற்சிப்பது. ஆனால் இயேசு அவ்வாறு செய்யவில்லை. அவரே தனது ஆவியை ஒப்புக் கொடுத்து விட்டார். சரீர பிரகாரமாய் பார்த்தாலும் அவருடைய மரணமானது மிக வித்தியாசமானதாய் இருந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட வேளையிலேதான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாய் இரண்டாய் கிழிந்தது. இந்த திரைச்சீலையானது இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை குறித்து பேசுகிறது. லேவிய கிராமத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதை குறித்து மேலும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் மனிதத்தன்மை அல்லது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையானது தேவனை விட்டு நம்மை தூரமாய் வைக்கிறது. அவருடைய பாவமற்ற வாழ்க்கை நாம் எவ்வளவு பாவமுள்ளவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவர் மறித்த அந்த வேளையிலே திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அவருடைய சிலுவை மரணம் நம்மை கடவுள் என்று எடுத்துச் செல்கிறது, அவருடைய வாழ்க்கை அல்ல. மார்க் 15:39 நாம் பார்த்தால், அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவர் இப்படி ஜீவனை விட்டதை கண்டபொழுது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பகர்ந்தார். இது ஒரு விசுவாச அறிக்கை. அந்த ஒன்றே ஒன்றைத்தான் அவனால் அப்பொழுது செய்ய முடிந்தது. அவனுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேறு எதையும் அவன் செய்யவில்லை. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை ஒத்துக்கொண்டான். அவர் யார் என்பதை ஒத்துக்கொண்டதோடு அவன் என்ன செய்கிறார் என்பதையும் அவன் ஒத்துக்கொள்கிறான். அந்த மனிதனுக்கு தேவனை குறித்த எல்லா அறிவும் ஒருவேளை இருந்திருக்காது. இக்காலத்திலே வேத பண்டிதர்கள் எழுதிய எந்த புத்தகத்தையும் அவன் வாசிக்கவில்லை. ஆனால் சிலுவையின் அடிவாரத்திலே அவன் செய்யக்கூடிய விசுவாச அறிக்கைக்கு அடிப்படையான காரியத்தை அறிந்தவனாய் இருந்தான். எந்த ஒரு பாவியினிடத்திலேயும் தேவன் இது ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு மாத்திரமே அவருடைய வரும்படியாய் அழைக்கிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி யூதன் அல்ல. மனிதர்களை சிலுவையிலே அடிக்கும் பொறுப்பை பெற்ற ஒரு ரோம அதிகாரிதான். ஆனால் அவனுடைய மனம் இந்த வேளையில்தானே மென்மையானது. அங்கே நின்று கொண்டிருந்த பெண்களை குறித்தும் 40-41 பார்க்கிறோம். கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் வந்தவர்கள், அவருக்கு ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள், சலோமே, இன்னும் எருசலேமிலிருந்து வந்த அநேக பெண்களும் அங்கே நின்றார்கள். இங்கே நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிலுவையின் அடியிலே பெண்கள்தான் மிக அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் முதல் முதலாவதாக அவருடைய கல்லறை அண்டையும் வருகிறார்கள். அவர்கள் தூரத்திலே நின்றுதான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இறுதி வரை உண்மையாய் அங்கே நின்றார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். அங்கே பெயர் சொல்லப்படாத அநேக பெண்களையும் நாம் பார்க்கலாம். 42-45 வசனங்களை பார்ப்போம் என்றால், அது ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாய் சாயங்காலமான வேளையாய் இருந்தபடினாலே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு துணிந்து போய் பிரார்த்தனையிடத்திலே இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். இவ்வளவு சீக்கிரத்திலே இயேசு மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு உறுதி செய்து கொள்ளும்படியாக நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து கேட்கிறான். பின்னர் அவருடைய சரீரத்தை யோசேப்பினிடத்திலே கொடுக்கிறார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து மிகவும் அதிகமாக நமக்கு தெரியாது. இவன் சனகிரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினர் என்று லூக்கா 23:51-52 வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். ஆனால் கடந்த நாளிலே சனகிரிப் சங்கம் கூடிய பொழுது அவர்கள் செய்த காரியங்களிலே அவன் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அவனும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒருவன். சரி, இப்பொழுது இயேசுவை பின்பற்றும் ஒருவனாக தைரியமாக அவன் வெளியே வருகிறான். சீஷர்கள் சிதறிவிட்டார்கள், அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் இவன் சரீரத்தை கேட்டு வாங்கினான். இயேசு சீக்கிரமாக மரித்து போனார் என்பதை குறித்து பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். ஏன் தெரியுமா? சிலுவையிலே அறையப்படும் பொழுது சிலர் நாட்கள் கணக்காக கூட உயிரோடு தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இது மிகவும் கொடூரமான ஒரு மரணம். எனவேதான் பிலாத்து ஆச்சரியப்பட்டு அதை குறித்து நூற்றுக்கு அதிபதியினிடத்தில் விசாரிக்கிறான். இயேசு அவரே தனது ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த மரணத்தின் கடைசி வேளையிலே அவர்கள் சீக்கிரமாக மரிக்க வேண்டும் என்பதற்காக கால் எலும்புகளை முறிப்பார்கள். ஆனால் இயேசு சீக்கிரமாக மரித்து விட்டார். எனவே அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. இதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே சரீரம் என்பதற்கு இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று சோமா என்பது. யோசேப்பு இந்த சோமாவை பிலாத்தினிடத்திலே கேட்டான். ஆனால் பிலாத்து சரீரத்தை கொடுத்தான் என்று சொல்லும் இடத்திலே டோமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோமா என்று சொல்லப்படுவது ஒரு முழு ஆள் தத்துவத்தையும் குறிக்கிறதாயிருக்கிறது. அது கரிசனையும் மென்மையுமான ஒரு வார்த்தை. பிலாத்து கூறும்பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் சாதாரணமாக பிணம் என்று சொல்வோம் அல்லவா, அந்த வார்த்தைக்கு சமானம். இரண்டு வார்த்தைகளும் வித்தியாசமான எண்ணத்தை கொடுக்கிறதாயிருக்கிறது. சரி, மார்க் 15:46 வசனத்தை பாருங்கள். அங்கே மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அதிலே சுற்றி கண்மலையிலே வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்தார்கள். வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தார்கள். வசனம் 47 என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். இப்பொழுது நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16:16 கடந்து செல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் பரமேறுதலை குறித்தும் பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தில் அடிப்படையான ஒரு சத்தியம் இயேசுவின் சரீர உயிர்த்தெழுதல். இதுவே சுவிசேஷத்தின் அடிப்படை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற ஒவ்வொரு செய்தியுமே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி கோரும் செய்திகள். ஆதி திருச்சபை அடிக்கடி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சிந்தித்தார்கள். ஆனால் இன்றைய திருச்சபைகளிலே உயிர்த்தெழுந்த பண்டிகை அன்று மட்டும்தான் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறோம். இந்த அதிகாரத்தை குறித்து வேத பண்டிதர்களிடையே அநேக கருத்து வேறுபாடுகள் உண்டு. வேதத்தை குறை சொல்கிறவர்கள் 9-20 வசனங்களை குறித்து அது பழைய பிரதிகளிலே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வேத பகுதியும் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்டு வேதத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. ஏதோ இரண்டு பிரதிகளிலே அது இல்லை என்பதனாலே அது வேதத்தை சேர்ந்தது அல்ல என்று நாம் பரிபூர்ணமாய் ஒதுக்கிவிட முடியாது. அந்த வாக்கியங்களை நாம் பார்க்கும்பொழுது அது மார்க்குதான் எழுதினார் என்பதற்கான அவருடைய நடையை தெளிவாக காட்டுகிறது. சுருக்கமாகவும் மொட்டை மொட்டையாகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 16:1 வசனத்தை பாருங்கள். அது ஓய்வு நாள் காலை வேளை. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு போகிறார்கள். ஓய்வு நாள் என்று அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனவே வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் அங்கே போனபொழுது நடந்ததென்ன? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போதே கல்லறையின் இடத்திலே வந்துவிட்டார்கள். ஆனால் கல்லறையின் வாசலிலே இருக்கிற கல்லை எவன் நமக்காக புரட்டித் தள்ளுவான் என்று பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதானதாயிருந்ததை ஏற்கனவே அவர்கள் பார்த்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் பார்க்கும்பொழுது கல் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் தான் இறுதி வரை சிலுவையண்டை நின்றார்கள். இப்பொழுது அவர்கள்தான் கல்லறைக்கும் முதலாவது வருகிறார்கள். ஆனால் சீடர்களின் எண்ணம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? இப்பொழுது இயேசு மரித்துவிட்டார். எனவே இயேசுவின் மரணத்தை குறித்ததான சலசலப்பெல்லாம் பட்டணத்திலே அமைதியடையும் வரை ஒளிந்திருப்பது நல்லது என்று சொல்லி மேல் வீட்டிலே கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆபத்து கடந்த பிறகு வெளியே வருவோம் என்றிருக்கிறார்கள். இயேசுவின் கல்லறையினிடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததா? இல்லவே இல்லை. அவர்களிலே யாருமே கல்லறையினிடத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கவில்லை. வசனங்கள் 5-7 வரை பாருங்கள். கல்லறையை நோக்கி போன பெண்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். வெள்ளை அங்கி தரித்தவராய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். ஆனால் அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீடரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று சொல்லும்படியாய் சொன்னான். வெறுமையான கல்லறையை குறித்த உண்மைகளை நாம் படிக்க வேண்டுமென்றால் 4 சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களையும் வரிசைப்படுத்தி படிக்க வேண்டும். சில உண்மைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இருக்கின்றன, சில யோவான் சுவிசேஷத்திலே இருக்கிறது. இங்கிலாந்திலே 1846 ஆண்டிலே மிக உயர்வான பதவி பெற்றிருந்த லார்ட் லின்ஹர்ஸ்ட் என்பவர் சொல்லும்பொழுது, ஆதாரம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியும், உயிர்த்தெழுதலை போன்ற ஆதாரங்களை யாரும் முறியடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இங்கே அந்த தேவதூதன் எந்த சீஷர்களும் அங்கே வருவார்கள் என்று எதிர்பாராமல் இந்த பெண்களிடத்திலே இந்த செய்தியை சொல்லும்படியாய் சொல்லி அனுப்பினான். அதாவது இவர்கள் கலிலேயாவிலே இயேசுவை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இந்த பெண்கள் எவ்வளவு உற்சாகமாய் இருந்திருப்பார்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவர்களுக்கு பேச வார்த்தையே இல்லை. இந்த இடத்திலே மார்க்கு தனது சுவிசேஷத்தை எழுதி முடித்தார் என்று சிலர் சொல்லுவது போல இருக்க முடியாது. மார்க்கு 16:8 பாருங்கள். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். மார்க்கெழுதின சுவிசேஷத்தின் பழைய பிரதிகளிலே சிலவற்றிலே இந்த வசனம் முதல் இறுதி வரை காணப்படவில்லை. என்றாலும் இதுவும் கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் விசுவாசிக்கிறோம். வசனங்கள் 9-12 பாருங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மாதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்திலே போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களிலே 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிறபோது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல மார்க்கெழுதின சுவிசேஷத்திலே நிகழ்ச்சிகள் ஒன்றன்பின் ஒன்றாக நடந்தது போல கூறப்படவில்லை. எது எது ரோம பிரஜைகளுக்கு முக்கியமோ அதை மட்டுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் கூறுவதெல்லாம் நிகழ்வு சார்ந்தவையாய் இருந்தன. ஆனால் இப்பொழுது இந்த தொடர்ச்சியிலேதான் நடந்தது என்று சொல்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். சீஷர்கள் மகதலேனா மரியாளை நம்பவில்லை. எம்மாவுக்கு போன 2 சீடர்களை இயேசு சந்தித்ததை குறித்து கேள்விப்படுகிறார்கள். அந்த சம்பவத்தை குறித்து லூக்கா விபரமாக சொல்லியிருக்கிறார். மார்க்கு 16:13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 வரும் போஜன பந்தி இருக்கையிலே அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கவனித்தீர்களா? இங்கே மார்க்கு எல்லா விபரங்களையும் நமக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் எதற்கடுத்தது எது நடந்தது என்பதை மட்டும் கோர்வையாக சொல்லிக் கொண்டு போகிறார். வசனம் 15 பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏற்கனவே நாம் அறிந்து கொண்டபடி மார்க்கு எழுதின சுவிசேஷம் செயலின் சுவிசேஷம். இப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அவர்கள் புறப்பட்டு போக வேண்டும். இன்றைக்கும் செயல்படக்கூடிய விசுவாசிகளை பார்த்தும் அவர் இதைத்தான் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, கர்த்தருடைய வார்த்தை உலகத்திற்குள்ளே கடந்து செல்வதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதுதான் நம்முடைய பிரதானமான பணி. திருச்சபையின் பிரதானமான பணி நற்செய்தி அறிவித்தல் என்று ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்ற தேவ மனிதர் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பணியிலே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்திலே இன்றும் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மார்க் 16:16 பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள் என்று இயேசு சொல்லவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிறார். இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளுகிறவர்களுக்குத்தான் ஆக்கனை தீர்ப்பு. யோவான் 3:36 என்ன சொல்கிறது? குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்கிறார். இப்பொழுது மார்க் 16:17-18 பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். அருமையானவர்களே, இந்த அடையாளமான வரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் என்றால் இது எல்லாவற்றையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதின் தொடர்ச்சியாக இந்த அடையாளங்கள் பின்தொடர வேண்டும். ஆதி திருச்சபையின் காலங்களிலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்தது. ஏனென்றால் சுவிசேஷ பிரசங்கத்தின் ஆரம்ப காலத்திலே மக்கள் விசுவாசிக்கும்படியாக இது செயல்படும்படியாய் இயேசு கூறினார். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் முதல் முதலாவதாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இடங்களிலே ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார். ஆனால் யாராவது என் வாழ்நாள் முழுவதும் இதை செய்யத்தான் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் என்றால் இதிலுள்ள எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். முதல் நூற்றாண்டின் இறுதிக்கு முன்னதாகவே இந்த அடையாளங்கள் அப்போஸ்தலர்களின் அதிகாரமாக இருக்கவில்லை. மார்க் 16:19-20 பாருங்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். இயேசு கிறிஸ்து பரத்திற்கு சென்று பிதாவின் வலது வாரிசத்திலே இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிற பணியை குறித்து இரத்தன சுருக்கமாக கூறிவிட்டார். இயேசுவின் கட்டளைப்படியே சீஷர்கள் எங்கெங்கே செல்ல முடியுமோ அங்கெல்லாம் அவர் அனுப்பிய திசைகளெல்லாம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அருமையானுள்ளே, இதோடு கூட செயல்கள் நிறைந்த மார்க் சுவிசேஷம் நிறைவடைகிறது. இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை கடந்த 19 நிகழ்ச்சிகளிலேயும் கவனித்து கேட்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக இந்த உலகத்திலே செயல்படுகிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். 1 பேதுரு 4:14.